வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 34. வாசிப்பவர் மதுமிதா. ஆதியூருக்கு வடக்கே இரு காதவழி தூரத்துக்கு அப்பால் எல்லை காணக்கூடாத விஸ்தீரணமான காடுகளும் மலைகளும் இருந்தன. அவைகளில் யானை, புலி, கரடி முதலிய துஷ்ட மிருகங்கள் பெருகி அடுத்த கிராமங்களில் இருக்கிற ஜனங்களுக்கும் ஆடு மாடு முதலியவைகளுக்கும் சேதத்தை உண்டு பண்ணினபடியால் அந்த மிருகங்களை நாசம் செய்யும்படி வேட்டைக்காரர்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டுமென்று பல கிராமத்தார் வந்து தேவராஜ பிள்ளையிடத்தில் முறையிட்டு கொண்டார்கள். உடனே அவர் வேட்டைக்காரர்களை அழைப்பித்து மிருக வேட்டையாடும்படி உத்தரவு கொடுத்தார். நானும் கனகசபையும் வேட்டை பார்க்க விரும்பினமையால் தேவராஜ பிள்ளை அவருடைய பெரிய பட்டத்து யானையை சிங்காரித்து வேட்டையாடுகிற கானகத்திலே கொண்டு போய் சித்தமாய் வைத்திருக்கும்படி உத்தரவு செய்தார். நானும் கனகசபையும் குதிரைகளின் மேலேறிக்கொண்டு கானகத்துக்கு போனோம். என்னுடைய குதிரை யானை நின்ற இடத்துக்கு முந்திப்போய் விட்டதால் நான் குதிரையை நின்று யானை மேல் ஏறி அம்பாரியில் உட்கார்ந்து கொண்டேன். யானைப்பாகன் கனகசபையை காணாமையினால் வழியை பார்த்து கொண்டு யானைக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான். வேடர்களால் களைக்கப்பட்டு ஒரு பெரும் புதரில் பதுங்கிக் கொண்டிருந்த ஒரு புலியானது அந்த பாகன் மேலே பாய்ந்து அவனை தூக்கி கொண்டு ஓட ஆரம்பித்தது. உடனே நான் என் கையில் இருந்த துப்பாக்கியில் குண்டு போட்டு கெட்டித்து புலியின் மேலே பிரயோகித்தேன். அந்த குண்டுகளையும் புலி லட்சியம் செய்யாமல் பாகனை தூக்கி கொண்டு ஓடிற்று. தன் முதுகின் மேலே வெடிச்சத்தம் கேட்டவுடனே யானை வீறிட்டு கொண்டு அந்த புலியை தொடர்ந்து சென்றது. புலி வெகு தூரம் வரையில் ஓடி யானை நுழையக்கூடாத ஒரு மலைக்குள்ளாக நுழைந்து விட்டது. ஒரு பர்வதம் மலை அருவிகளுடன் நடந்து போவது போல அந்த யானை மத ஜலங்களை ஒழுக விட்டு கொண்டு குறுக்கே இருக்கிற மரங்கள் செடிகளை முறித்து தள்ளி இடி முழக்கம் போல சப்தித்து கொண்டு கன வேகத்துடன் கானகத்துக்குள்ளாக நடந்து போவதை பார்த்த மற்ற யானைகள், புலி, கரடி முதலியவை அஞ்சி நடுநடுங்கி அங்கும் இங்கும் ஓடி பதுங்கிக் கொண்டன. இவ்வகையாக அந்த யானை பல நாள் வரைக்கும் என்னை சுமந்து கொண்டு அநேக கான் யார் மலைகளெல்லாம் தாண்டி வடதிசையை நோக்கி ஓடிற்று. அதை வசப்படுத்தி திருப்ப நான் செய்த பிரயத்தனங்களெல்லாம் வியர்த்தமாய் போய்விட்டன. நான் புலி வாயிலாகப்பட்ட மான் போலவும், பூனை வாயிலாகப்பட்ட கிளி போலவும், யமன் கையில் அகப்பட்ட உயிர் போலவும் தத்தளித்து தடுமாறி தயங்கினேன். எனக்காகவும் கனகசபைக்காகவும் பல பாத்திரங்களில் அநேக வகையான பக்ஷணங்களும் பலகாரங்களும் ஜலமும் அம்பாரிக்குள் வைக்கப்பட்டிருந்தாலும் நான் மனக்கலக்கத்தினால் 3 நாள் வரைக்கும் ஆகாரத்தை நினைக்கவே இல்லை. பிறகு நான் அந்த பக்ஷணத்தையும் ஜலத்தையும் அருந்தி ஒருவாறு பசி தீர்த்து கொண்டேன். பாம்பின் வாயில் அகப்பட்ட தேரையானது அந்த ஸ்திதியில் தானும் ஒரு ஆகாரத்தை அபேட்சித்தால் எப்படியோ அப்படிப்போல் அந்த மத யானையினத்தில் அகப்பட்டு கொண்டு பரிதபிக்கிற நானும் ஆகாரம் செய்தேன். அந்த யானை ஒரு இடத்திலும் நில்லாமல் அல்லும் பகலுமாக அநேக நாள் ஓடின பிறகு ஒரு மலையருகில் வந்து சேர்ந்தது. அந்த மலைச்சாரலில் எண்ணிறந்த யானைகள் கூட்டம் கூட்டமாய் சஞ்சரித்து கொண்டிருந்தன. அந்த யானைகளில் ஒன்றாவது இந்த யானையைப் போல் பெரும் காத்திரமுள்ளதாய் இருக்கவில்லை. மாமிச பர்வதம் போலவும் இடி முழக்கத்துடன் மேகம் கர்ச்சித்து கொண்டு வருவது போலவும் இந்த யானை ஓடி வருவதைக் கண்ட மற்ற யானைகள் கர்ப்பம் கலங்கி கிடுகிடாய் மானமாய் அங்குமிங்குமாய் ஓடிப்போய்விட்டன. இந்த யானை எங்கும் நில்லாமல் ஒரே ஓட்டமாய் அந்த மலை சார்பை நாடி வந்ததை யோசிக்கும் இடத்தில் ஆதியில் இந்த இடம் அந்த யானை வசித்த இடமாய் இருக்கலாம் என்று தோன்றிற்று. யானை மலையோரத்தில் சென்று தாண்டி தாண்டி தன் மேலிருந்த அம்பாரியை மலையுடன் சேர்த்து மோதிற்று. உடனே அந்த அம்பாரி சுக்கு சுக்காக உடைந்து அதிலிருந்து நான் வெளிப்பட்டு மலை மேலே தொத்திக் கொண்டேன். நான் அம்பாரியில் கலற்றி வைத்திருந்த என் தலை முண்டாசு சட்டை முதலியவைகள் அந்த மலையில் எனக்கு எட்டாத இடத்தில் மாட்டிக்கொண்டன. பிறகு அந்த யானை என் கண்ணுக்கு மறைவாய் போய்விட்டதால் அதன் செய்தி யாதென்றும் எனக்கு தெரியாது. யானைகளுடைய பயத்தினால் நான் கீழே இறங்கக்கூடாமலும் மேலே போவதற்கு மார்க்கம் இல்லாமலும் திருசங்கு ஸ்வர்க்கம் போலே நான் அந்தரத்தில் அகப்பட்டு கொண்டேன். அந்த மலை செங்குத்தாயிராமல் சாய்வாகவும் கரடு முரடாகவும் இருந்தபடியால் நான் கொஞ்சம் கொஞ்சமாய் மேலே ஏற ஆரம்பித்தேன். நான் போகிற வழியிலுள்ள மரங்களில் என் பெயரை ஒரு ஆணியினால் வரைந்து கொண்டு போனேன். நான் மலை விருட்சங்களின் கனிகளை உண்டு பசித்தீர்த்து கொண்டு மலைமேல் ஏற 2 நாட்கள் சென்றன. நான் மலை முகட்டில் சேர்ந்தவுடனே அந்த பக்கத்தில் இறங்குவதற்கு வழியிருக்கிறதோ என்று ஆராய்ந்தேன். மலைக்கு வடபுறத்தில் மனுஷர்கள் ஏறும்படியாகவும் இறங்கும்படியாகவும் படிகள் வெட்டப்பட்டிருந்தன. அவைகளை பார்த்தவுடனே எனக்கு சந்தோஷம் உண்டாகி அந்த படிகளின் வழியாக இறங்க ஆரம்பித்தேன். நான் ஒரு நாள் பகலும் இரவும் மெல்ல மெல்ல இறங்கி மறுநாள் காலையில் அடிவாரத்தில் வந்து சேர்ந்தேன். அந்த மலை எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமான மதில்களும் நாகலோகம் வரையில் செல்லா நின்று அகலையும் உடைய ஒரு பெரிய நகரம் அந்த மலை அடிவாரத்தில் இருந்தது. நான் கோட்டை வாசலை கடந்து தெரு வழியாய் போகும்போது ஒரு சக்கிலியன் 2 ஜோடுகளை கையில் வைத்து கொண்டு விலை கூறிக்கொண்டு எதிரே வந்தான். அப்போது வெயில் அதிகரித்து பூமியில் கால் வைக்க கூடாமல் இருந்தபடியால் அந்த ஜோடுகளை வாங்கி என் காலில் மாட்டி பார்த்தேன். அவைகள் என் காலுக்கு சரியாயிருந்தபடியால் நான் அந்த சக்கிலியனை பார்த்து, "உன்னை நான் சந்தோஷப்படுத்துகிறேன், இந்த ஜோடுகளை விலைக்கு கொடு" என்றேன். அவன் நல்லதென்று சம்மதித்தான். அந்த ஜோடிகள் அரை வராகன் பெருமானதால் அந்த தொகையை சக்கிலியன் கையில் கொடுத்தேன். அவன், "எனக்கு சந்தோஷம் வரவில்லை" என்றான். நான் மறுபடியும் கால் வராகன் கொடுத்தேன். அவன் அதையும் வாங்கி கொண்டு, "சந்தோஷம் வரவில்லை" என்றான். நான் பின்னும் சில தொகை கொடுத்தேன். அவன் நான் கொடுப்பதையெல்லாம் வாங்கி கொண்டு, "சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் இல்லை" என்றான். நான் அவனை பார்த்து, "உன்னுடைய ஜோடு எனக்கு வேண்டாம், என்னுடைய பணத்தை கொடு" என்றேன். அவன் உடனே என்னை பிடித்து கொண்டு, "என்னை சந்தோஷப்படுத்துவதாக ஒப்புக்கொண்ட நீ அப்படி செய்ய தவறிப்போய் விட்டதால் உன்னை நான் சும்மா விடுவேனா? என்னுடைய ஜோட்டை நீ காலில் மாட்ட பார்த்த பிறகு அவைகளை நீ கொடுத்தால் நான் வாங்குவேனா? நியாய சபைக்கு போவோம் வா" என்று என்னை பற்றி இழுத்து கொண்டு போனான். அவன் கையை திமிரிக்கொண்டு நான் தப்பித்துக் கொள்வது எளிதாயிருந்தாலும் தன்னூருக்கு யானை அயலூருக்கு பூனை என்பது போல் நான் என்னுடைய ஸ்வரூபத்தை காட்டாமல் அடக்கி கொண்டு போனேன். போகும்போது சக்கிலியனிடத்தில் உத்தரவு பெற்று கொண்டு நிழலுக்காக சற்று நேரம் ஒரு திண்ணையில் உட்கார்ந்தேன். அந்த திண்ணையிலே சிலர் சூது விளையாடி கொண்டிருந்தார்கள். நான் அவர்களை பார்த்து, "பந்தயம் என்ன?" என்று கேட்டேன். அவர்கள், "சும்மா" என்றார்கள். நான் பந்தயமில்லை என்று நினைத்து அவர்களுடன் கூடி ஒரு ஆட்டம் ஆடி தோற்றுப்போனேன். சக்கிலியன் எனக்கு உத்தரவு கொடுத்த நேரம் கடந்து போய்விட்டதால் நான் அவனுடன் போவதற்கு திண்ணையை விட்டு எழுந்தேன். உடனே அந்த சூதாடிகள், "சும்மாவை கொடு" என்று என் மடியை பிடித்து கொண்டார்கள். நான் ஒன்றும் தோன்றாமல் மேலும் கீழுமாக விழித்தேன். அவர்கள் என்னை பார்த்து, "நீ பந்தயம் என்னவென்று எங்களை கேட்டபோது நாங்கள் சும்மா என்றோம். அதற்கு நீ சம்மதித்துத்தானே எங்களுடன் விளையாடினாய். நீ தோற்று போனதால் நீ ஒப்புக்கொண்டபடி சும்மாவை கொடுக்க வேண்டும்" என்றார்கள். நான் சும்மாவென்பது யாது என்றேன். உடனே, "நியாய சபைக்கு வா" என்று அவர்கள் ஒரு பக்கத்தில் என்னை பிடித்து கொண்டு தொடர்ந்தார்கள். நாங்கள் போகும்போது ஒற்றைக்கண் குருடன் ஒருவன் எங்களுக்கு எதிரே வந்தான். அவன் என்னை கண்டவுடனே ஓடி வந்து, "அடா திருடா, நீ போன வருஷத்தில் திருநாளுக்கு போவதற்காக உன்னுடைய குருட்டு கண்ணை எனக்கு கொடுத்துவிட்டு என்னுடைய நல்ல கண்ணை இரவல் வாங்கி கொண்டு போனாயே. ஒரு கெடு தப்பி இத்தனை நாளாகியும் ஏன் என் கண்ணை கொடுக்கவில்லை?" என்று அவன் ஒரு பக்கத்தில் என்னை பிடித்து கொண்டான். பிறகு ஒற்றைக்கால் நொண்டியான ஒருவன் வந்து என்னை பார்த்து, "என்னுடைய நல்ல காலை இரவல் வாங்கி கொண்டு நொண்டிக்காலை கொடுத்துவிட்டு போன நீ இந்நாள் வரையில் அகப்படாமல் மறைந்திருந்தாயே, நியாய சபைக்கு வா" என்று அவனும் என் கையை பற்றி கொண்டான். நாங்கள் போகிற மார்க்கத்தில் தேசாந்திரிகளுக்கு சமையல் செய்து விற்கிற பாகசாலை ஒன்று இருந்தது. சமையல் செய்கிற இடத்திலிருந்து கமகமவென்று பரிமள வாசனை வந்தபடியால் நான் சற்று நேரம் ஜன்னலுக்கு நேரே நின்று அந்த வாசனையை மூக்கினால் இழுத்தேன். உடனே பாகசாலைக்காரன் ஓடி வந்து என்னை பார்த்து, பாகம் செய்யப்பட்ட பதார்த்தங்களின் வாசனையை நீ மூக்கினால் கிரகித்து சாப்பிட்டபடியால் அந்த பதார்த்தங்களுக்கு நீ விலை கொடுக்க வேண்டும் என்று அவனும் பிடித்து கொண்டான். நான் மறுபடியும் செல்லும்போது என்னுடைய நிழல் வழியில் நின்று கொண்டிருந்த ஒரு தாசியின் மேல் பட்டவுடனே அவள் ஓடி வந்து, நீ என்னை ஆலிங்கனம் செய்தபடியால் அந்த ஆலிங்கனத்துக்காக 1000 வராகன் கொடுக்க வேண்டும் என்று அவளும் என்னை குரங்கு பிடியாக பிடித்து கொண்டாள். விலங்கை விட்டு தொழுவத்தில் மாட்டிக்கொண்டது போல் நான் மதயானைக்கு தப்பி பிழைத்து இந்த கொடியவர்களிடத்தில் அகப்பட்டு கொண்டு பட்ட பாடுகள் ஜன்ம ஜன்மத்துக்கும் போதும். என்னுடைய கழுத்திலும் காதுகளிலும் கைகளிலும் நான் பல ஆபரணங்களை தரித்து கொண்டிருந்தேன். அந்த ஆபரணங்களை இச்சித்தே அவர்கள் என்னை அநியாயம் செய்ததாக எனக்கு ஸ்பஷ்டமாய் விளங்கிற்று. அந்த அநியாயக்காரர்களுக்கு நகைகளை கொடுத்து தயவு சம்பாதிப்பதை பார்க்கிலும் நியாயாபதிகள் செய்யும் தீர்மானத்துக்கு உட்படுவது நலமென்று நினைத்து நியாய சபைக்கு போனேன். நாங்கள் போவதற்கு முந்தி நியாயசபை கலைந்து போய்விட்டதால் அன்றைக்கு விசாரணை நடக்கவில்லை. அந்த துஷ்டர்கள் என்னை காவல் கிடங்கில் ஒப்புவிப்பதற்காக கொண்டு போனார்கள். என்னுடைய நகைகளை நானே சுவேச்சையாய் கொடுத்து விடுவேன் என்று அவர்கள் எதிர்பார்த்தும் நான் கொடுக்கவில்லை. அவர்களும் விடாத கண்டர்கள், நானும் கொடாத கண்டனாதலால் அவர்களை என்னை வழிப்பறி செய்ய ஆரம்பித்தார்கள். எப்படி என்றால், மாலைக்காலம் வந்து இருட்டிய உடனே அவர்களுள் ஒருவன் என் பின்னே வந்து என் கண்களை பொத்திக் கண்டான். இருவர் என்னுடைய இரண்டு கைகளையும் பிடித்து கொண்டார்கள். மற்றவர்கள் எல்லோரும் என் மேலிருந்த ஆபரணங்களை கலற்றி ஆளுக்கொரு ஆபரணமாக தரித்து கொண்டார்கள். உடனே நான் கூ கூ கொள்ளையடிக்கிறார்கள் என்று கூவினேன். அந்த சப்தம் கேட்டு காவல் சேவர்கள் வந்து வளைத்து கொண்டு நடந்த சங்கதியை விசாரித்தார்கள். நான் என்னுடைய ஆபரணங்களை அந்த படுபாவிகள் கலற்றிக் கொண்டார்கள் என்று முறையிட்டேன். அவர்கள் என் சொல்லை மறுத்து அந்த ஆபரணங்கள் தங்களுக்கு சொந்தம் என்று சாதித்தார்கள். அந்த காவல் சேவகர்கள் என்னை பார்த்து, அந்த நகைகள் உனக்கு சொந்தமல்லவென்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுக்கு சொந்தமல்லவென்று நீ சொல்கிறாய். ஆகையால் நீங்கள் இரு தரத்தாரும் அந்த நகைகளுக்கு சுதந்திரவாளிகள் அல்லவென்பதற்கு உங்களுடைய வாய்ப்பிறப்பே போதுமானதாய் இருக்கிறது. நாதன் இல்லா சொத்துக்கு நாங்கள் பாத்தியஸ்தர்களானதால் அந்த நகைகள் எங்களுக்குத்தான் சொந்தம் என்று சொல்லி நகைகளை பறித்து கொண்டார்கள். பிறகு அந்த சக்கிலியன் முதலிய துர்வழக்காளிகள் என் மேலே குற்றஞ்சாட்டி என்னை காவலில் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்த பிரகாரம் சேவகர்கள் என்னை பிடித்து கை விலங்கு கால் விலங்கு மாட்டி திரௌபதியை துகிலிருத்தது போல என்னுடைய வஸ்திரங்களையும் பிடுங்கிக் கொண்டு கௌபீனத்துடன் என்னை காவலில் வைத்து கொண்டார்கள். வேலியே பயிரை மேய்ந்தது போல அந்த காவல் சேவகருடைய செய்கையே அப்படி இருக்குமானால் என்னை பிடித்து கொண்டு வந்த சக்கிலியன் முதலானவர்கள் மேல் குறை செல்ல எனக்கு வாயுமுண்டோ? தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 34 வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.